இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
வணக்கம் மது, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
நான் நல்லா இருக்கேன். சுதந்திர திருநாள் வாழ்த்துக்கள்.
ஆமா ஆமா, உங்களுக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இந்தியன் சுதந்திர நாளைக்கு வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சுதந்திர தினத்தை
முன்னிட்டு? சுதந்திர தினம் சனிக்கிழமை வந்துருச்சு, ஸ்பெஷலா ஒரு லீவ் கிடையாது. ஆனா நம்ம சொல்ல வந்தது என்னன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர அடைஞ்சு எவ்வளவு 73 வருஷம் முடிஞ்சிருக்கு. இது 74வது சுதந்திர தினம். 73 வருஷத்துக்கு முன்னால ஒரு நிறைய இரவுல மிட் நைட் அன்னைக்கு வந்து அபிஷியலா இங்கிலீஷ்காரங்க வந்து இந்த நாட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன நாள் இது. நினைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான இருக்கு இல்லையா? நாடு பூரா கொண்டாடுது, கவர்மெண்ட், பொலிட்டீஷியன்ஸ், அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாத்துலயும் இந்த செலிப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. பார்க்க முடியுது அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் மாதிரி, இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு இதை யாரும் இங்க கொண்டாடுறது இல்ல. இதை வந்து எமோஷனல் ஹேப்பனிங்கா தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கூட. சோ அதான் அதான் இன்னைக்கு சுதந்திரம். பட் அதை பத்தி ஏதாவது சில இன்னொரு விஷயமோ தகவல்கள், கருத்துக்கள், பூஜைகள் இதெல்லாம் பரிமாறிக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. வேற ஒண்ணும் இல்ல.
கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வந்து நம்ம சுதந்திரம் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்மகிட்ட இருந்த சுதந்திரம் பறிபோனது, அதாவது சுதந்திரம் போனது பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் இல்லையா? ஸோ அவங்க எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, அதை பத்தி நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அது
கண்டிப்பா கண்டிப்பா, இது நிறைய வரலாற்று உண்மைகளும் தெரியும், பட் சில விஷயங்கள்லாம் அவ்வளவு ஓப்பனா இல்லாததை பத்தி பேசலாம் அப்படின்னு
நினைச்சேன்.
நம்ம வந்து 1600 எக்ஸாக்டா 1600 கிபி 1600 வருஷம் டிசம்பர் மாசம் தான் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு பிரிட்டிஷ் ஆரம்பிச்சாங்க. பிரெஞ்சு கூட ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிச்சாங்க. பட் பிரிட்டிஷ் ஆரம்பிச்ச கம்பெனி 1600 டிசம்பர் மாசத்துல வெறும் ட்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வாணிகம் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 50-60 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா டாமினேட் பண்ணி அந்தந்த சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பிடிச்சிட்டு இருந்துட்டு எல்லாமே டாமினேட்னா ரொம்ப பவர் வச்சு அல்லது போராடி அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நிறைய சாடுத்தனம் பண்ணிதான் சில சில டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இடத்த பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆட்சி அப்படின்னு வச்சுக்கல, ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு வரல. பட் அந்தந்த இடத்த அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லீடிங் இட். அந்த மாதிரி நிறைய நாடு கூட வேற வேற இடங்கள்ல பண்ணிட்டு இருக்கும்போது பெங்கால்ல ஒரு இடத்துல அதே மாதிரி நடந்துட்டு இருந்தது. அவங்களோட ஆக்கிரமிப்பு இருந்தது. அப்ப பெங்கால்ல வந்து முகல் நவாப் வந்து சிராஜ் உதவலாம், அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ஆக்கிரமிப்பை அழிக்கணும்னு சொல்லிட்டு 1756 வருஷம் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்த பிரிட்டிஷ் படை எல்லாம் போய் தோக்கடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு அதுல பெத்தவங்க போக பாக்கி இருந்த போர் ஆளுகளை, போர் வீரர்களை, போர் கைதிகளா, பிரசனர்ஸ் ஆஃப் வாரா எடுத்துட்டு போய் கல்கட்டாக்கு நார்த்ல இருக்கிற வில்லியம்ஸ் போர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து அடைச்சு வச்சிருந்திருக்காரு. அந்த இடம் வந்து ஒரு டஞ்சன் மாதிரி, காத்து கூட வராத ஒரு இடத்துக்குள்ள. இட்ஸ் கால்ட் பிளாக் ஹோல் ஆஃப் வில்லியம்ஸ் போர்ட் அப்படின்னு பேர் இருக்கு. அதுல அடைச்சு வச்சிருந்திருக்காரு. ஜூன் மாசம் 20வது 1756வது வருடம் ராத்திரி பூரா அடைச்சு வச்சிருந்தது. 146 பேர் அடைச்சு வச்சிருந்தாராமா, அதுல 123 பேர் சஃபோகேஷன்லயே செத்து போயிருக்காங்க. பிரிட்டிஷ் படையில்தான் பேரு, ஆனா வந்து இருந்ததெல்லாம் இந்தியன்ஸ் தான் இல்லையா? பிரிட்டிஷ் படைங்கிறது இந்தியன்ஸ் தான் அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே, இதை கேட்ட உடனே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ரொம்ப கோபம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, மெட்ராஸ்ல, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிறதுல இதுவா லீடரா இருந்த ராபர்ட் கிளைவ், அவனை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்கட்டாக்கு போய் சிராஜ் உதவோட ஃபைட் பண்றது நினைச்சிருக்காங்க. அந்த அப்போ வந்து என்னன்னா 3000 பேர் வச்ச ஒரு படை அனுப்பிச்சிருக்காங்க. 3000 பேர் எடுத்துட்டு போய் அவன் என்ன பண்ணிருக்கான், போயிட்டு சிராஜ் உதவ்லாவோட ஆர்மிய வந்து கல்கட்டாக்கு நார்த்துல பலாஷி அப்படிங்கிற இடத்துல சந்திச்சிருக்கான் போர்ல. இது வந்து நம்ம பெரிய வரலாற்று முக்கியமான ஒரு போரா சொல்றோம் இல்லையா? இங்கிலாந்து வந்து எப்படி இந்தியாவை ஆக்கிரமிச்சாங்கன்னா, பேட்டில் ஆஃப் பிளாசி, அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து பிளாசின்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு ஆக்சுவலான பேரு பலாஷி. அந்த போர் தான் வந்து அவங்க இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கிய மக்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிராஜ் தோலாவோட படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். 50,000 வீரர்கள் இருந்திருக்காங்க அவனோட படையில, பீரங்கிகள்லாம் இருந்திருக்கு, யானை படையெல்லாம் இருந்திருக்கு. ஆனா இவன் ஒரு 3,000 பேரை வச்சு அவங்க அடிச்சிருக்கான். எப்படி நினைக்கிறீங்க? கைக்குள்ள போட்டுட்டு அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அவனுக்கு ஆல்ரெடி ஒரு மேல கொஞ்சம் அதிருப்தி. என்ன பண்ணிருக்கான்னா, அந்த சிராஜ் தௌலாவ தோக்கடிச்சா நீ வந்து நவாப் ஆயிடலாம் அப்படின்னு அவனுக்கு ஆசைச்சு. அவன் அவனுக்கு கீழே நிறைய பேரை வந்து ஒரு குரூப்பா சேர்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, படையெல்லாம் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க பலாட்சி பக்கத்துல. பட் படை யாரும் எதுவும் பண்ணாம சும்மாவே நின்றுருந்திருக்காங்க. சோ உனக்கு ஈஸியா போயிருந்தது போய் ஜெயிக்கிறதுக்கு. பிளஸ் மழை வந்திருக்கு, பீரங்கிக்கு உள்ள மருந்தெல்லாம் வெளியில விட்டுருக்காங்க. அந்த மருந்தெல்லாம் கவர் பண்ணாம பர்பஸா கவர் பண்ணாம விட்டு போர் நடக்கிற சமயத்துல பார்த்தா பிரிட்டிஷ் வந்து நல்லா கவர் பண்ணி ரெடியா இருக்காங்க. போர் நடக்கிற டைத்துல பார்த்தா எதுவும் இவங்களோட எல்லாம் வேலை செய்யல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரிட்டிஷ் வந்தது மட்டும் இல்லாம லஞ்சமும் அறிமுகப்படுத்திருக்காங்க போல.
அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. லஞ்சம்ங்கிறது மனுஷன் புதுச்சிருந்தே இருக்கு, அதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம்.
ஆனா அதே சமயம் இப்பவும் பல இடங்கள்ல வந்து நம்ம ஒரு கேக்குற ஒரு வாதம் என்னன்னா, பிரிட்டிஷே நம்மளை தொடர்ந்து ஆட்சி புரிந்தா நம்ம நாடு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை அடிக்கடி பல விவாதங்கள்ல கேட்க முடியுது. அதை பத்தி என்ன சொல்றீங்க?
நீங்க சொல்றது சரிதான். அதாவது சில சமயங்கள்ல வந்து நம்மளே கூட சொல்றோம், நம்மளோட அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் என்ன நடக்குதுன்னு கோபத்துல சொல்றோம், பிரிட்டிஷ் இருந்தது அதாவது பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப பெருசா மீனிங் கிடையாது, சும்மா அதை ஒரு கோபத்துல சொல்றது. சில சமயம் நம்ம நினைச்சது நடக்கலன்னா கிரௌண்ட் திட்டுவாங்க, அந்த மாதிரி. அதுக்கு ஒன்றும் பெரிய மீனிங் கிடையாது, அதை விட்டுடலாம். ஆனா வந்து சில பேர் நிஜமாவே அப்படி நம்புறாங்க அல்லது அப்படி பரப்புறாங்க. அது அந்த மாதிரி பரப்புறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒண்ணு வந்து வரலாறே தெரியாம இருந்திருக்கணும், இல்ல ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா, ஏதோ யாரோ பணம் கொடுக்குறாங்க ஏதோ பண்றாங்க ஒரு ஹிடன் அஜெண்டா அந்த மாதிரி இருக்கணும். ரெண்டுக்குள்ள ஏதோ ஒரு காரணமா இருக்க முடியுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நம்ம வந்து இப்போ இப்போ ஒரு இந்த ஜெனரேஷன் ஒரு இப்ப என்ன சுதந்திரம் கிடைச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஜெனரேஷன் வந்து போச்சு. நம்ம பெரிய இதெல்லாம் ஹிஸ்டரியில வந்து இதை பத்தி நிறைய விஷயத்த சொல்லல, படிக்கல. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிஜமாவே பிரிட்டிஷ் டைம்ங்கிறது எப்படி இருந்தது நமக்கு அப்படின்னு தெரியுமானே தெரியல. அதனாலதான் இதை பத்தி சிலதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அதாவது பிரிட்டிஷ் இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லலாம். முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், 18th century, அதாவது 1757 பிளாசி போருக்கு முன்னால அல்லது அந்த அந்த டைத்துல கூட 18th century இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட். அதாவது அந்த பால் பைராக் அப்படின்னு ஒரு பெல்ஜியன் எக்கனாமிஸ்ட் வந்து 1993 ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, எக்கனாமிக்ஸ் அண்ட் வேர்ல்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எக்கனாமிக்ஸ் அண்ட் வேர்ல்ட் ஹிஸ்டரி மிட்ஸ் அண்ட் பாரடாக்ஸ் அப்படிங்கிறது அந்த புக்கோட பேரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அப்ப வந்து அந்த 1750 இந்தியன் குளோபல் ஜிடிபியில இரண்டாவது இடம் இந்தியாவுக்கு 24.5% 24.5% of the whole world's economy was India. 1750 இப்படி இருந்த இந்த நாட்டை 200 வருஷத்துல அவங்க விட்டு போகும்போது மிட் ஆஃப் 1950ஸ்ல, கொஞ்சம் லேட் 1950ஸ்ல, 1900ஸ்ல இந்தியா கடன் வாங்காத நாடே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா, இந்த 200 வருஷத்துல பிரிட்டிஷ் கொள்ளையடிச்ச பணத்தை இன்னைக்கு தொகைக்கு மதிப்பு போட்டா அது வந்து $45 trillion US டாலர். அதாவது இந்தியன் ருப்பியில சொல், ஆமா இந்தியன் ருப்பியில சொல்லணும்னா 34 போட்டு அதுக்கப்புறம் 14 0 போடணும். என்ன நம்பர் கூட எனக்கு தெரியல, 500,000 crore. அது வந்து 200 வருஷத்துல அடிச்சுட்டு போயிருக்காங்க. அது ஒண்ணு, இது வந்து ஒரு 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 எஃபெக்ட். ஓகே, இது ஒரு எஃபெக்ட், எக்கனாமிக் எஃபெக்ட். பட் இது இல்லாம நம்ம மனித தன்மைக்கும் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டவங்கிறதும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்லலாம்
நினைக்கிறேன்.
1857 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்தியன் மியூட்டினி அப்படின்னாங்க, சிப்பாய் கழகம் அப்படின்னாங்க பிரிட்டிஷ். அதுதான் நம்ம வந்து இந்திய சுதந்திர போர், முதல் இந்திய சுதந்திர போர் நம்ம சொல்றோம். அந்த அந்த கழகத்தை அடக்குறது, அவங்க கழகம் ரொம்ப இன்னும் அண்டர்மைன் பண்ண ஒரு ரொம்ப டிவேல்யூ பண்ண ஒரு விஷயத்தை அடக்குறதுக்காக மாத்திரமே ஒரே நாள்ல டெல்லியில ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் டெல்லியில 100,000 பீப்புள், அதாவது 100,000 மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, சிவிலியன்ஸ் ஒரே நாள். இதுதான் வந்து சிப்பாய் கழகம்னு சொல்றாங்க, நம்ம அதை வெறும் கழகம்னு நம்பணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு வார் ஃப்ரண்ட்ல ஒண்ணு சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும், இந்தியா எப்பவுமே வளமை மிகுந்த நாடு, அந்த வளமையை எல்லாருமே அனுபவிக்கணும்னு என்னைக்குமே நம்ம நம்பின ஒரு சமூகம். ராஜா காலத்திலையும் சரி, சமூக காலத்திலையும் சரி, சாதாரணமா எல்லாருமே நம்பினது அதுதான். ஆனா இப்ப ஒரு ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா, இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 1769 ஆரம்பிச்சு 1944 வரைக்கும் எல்லாமே பிரிட்டிஷ் பீரியட், மொத்தமா இந்தியாவை தாக்கின பஞ்சங்கள், ஃபேமின்ஸ் ரைட், பஞ்சங்கள் வந்து 14 பெரிய பஞ்சங்கள். அந்த 14 பஞ்சத்துல 14 பஞ்சத்துல இறந்தவங்களோட எண்ணிக்கை 56 மில்லியன், அதாவது சாப்பாட்டுக்கு இல்லாம ஸ்டார்வ்டு டெத், 56 மில்லியன் இந்தியன்ஸ். இது இதுல படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சம் எல்லாம் எங்கெங்க நடந்தது, எப்படி எப்படி எல்லாம் வந்தது அப்படின்னு படிச்சு பாத்தீங்கன்னா, பேரத்தம் கொதிக்கும். இதுக்கு முன்னால இந்தியாவோட ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால முகல்ஸ் வந்து ஒரு 900 இயர்ஸ், அதுக்கு முன்னால மிடிவியல் கிங்ஸ் வந்து 1000+ இயர்ஸ், அத்தனை வருஷத்துலயும் பஞ்சம்லாம் வராம இருந்தது இல்ல, வந்திருக்கு, பத்திரிகாவெல்லாம் இல்லாம இருந்தது இல்ல, ஆனா எங்கேயுமே கொத்து கொத்தா அல்லது யாருமே ஹெல்ப் பண்ணாம ஒரு பார்த்து கொள்ளாம நூற்றுக்கணக்கில் ஊர் பூரா இறந்தாங்கிற சரித்திரமே எங்கேயும் கிடையாது. பஞ்சத்தாயத்துல எல்லாம் எல்லா அரசர்களுமே, ஈவன் கொடுங்கோலர்கள் அப்படிங்கிற சரித்திரத்துல வர்ணிக்கப்பட்ட அரசர்கள்லாம் கூட பஞ்சத்தாயத்துல வரிகளை குறைக்கிறது, மானியங்களை அதிகப்படுத்துறது, சக்கர சாவடியை ஜாஸ்தி பண்றது, பப்ளிக்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, இப்படிதான் கவனிச்சுட்டு இருந்திருக்காங்க பஞ்சத்தாயத்துல இயற்கை தூக்கி போன டைம்ல. முதல் முறையா பஞ்சத்துல பஞ்சத்துல சாகிறவங்க சாகட்டும் அப்படின்னு இருந்த ஒரே அரசாங்கம் பிரிட்டிஷ் தான். அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கூட இருக்கு, அந்த அதாவது இது வந்து 1800s, 1800s, இதுல வந்து ஒரு ஒரு பஞ்சம் பங்களாதேஷ், சாரி வெஸ்ட் பெங்கால், இன்னைக்கு கல்கத்தா ஏரியா ரைட், அதுல வந்து பஞ்சம் ரொம்ப 4.3 மில்லியன் பீப்புள் இறந்து போன பஞ்சம். அதுல வந்து அந்த டயத்துல ஒரு ஒரு ஃபுல் ஷிப் லோட் ஆஃப் வீட் ஆஸ்திரேலியால இருந்து யூரோப்புக்கு போயிட்டு இருக்க ஒரு ஷிப், அது வந்து கல்கத்தா துறைமுகத்துல வந்து நிக்குது. அப்போ வந்து இங்க இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மற்ற தலைவர்கள் எல்லாரும் பிரிட்டிஷுக்கு வந்து பல கடிதங்கள் எழுதுறாங்க, பல விதத்துல கம்யூனிகேட் பண்றாங்க. என்னன்னா, இங்க ஆயிரக்கணக்கில் மக்கள் தெருவில் அப்படியே கீழே விழுந்து அப்படியே செத்துட்டு இருக்காங்க. சில போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டச்சிங்கா இருக்கும், விழுந்து விழுந்து செத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் இந்த கப்பல்ல இருந்து கொஞ்சமாவது கோதுமையை எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கறது அவங்களோட ரெக்கமெண்டேஷன். அப்ப வந்து பிரதமரா இருந்த ஒரு பிரிட்டிஷ்ல வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, அதை எடுத்துட்டு எல்லாத்தையும் யூரோப்புக்கு வந்துடணும். ஏன்னா ஒருவேளை ஃபியூச்சர்ல, அப்ப சொல்றாரு, ஃபியூச்சர்ல ஒரு ஒரு வார் வந்தாலோ, யூகோஸ்லாவியாவுக்கும் கிரீஸுக்கும் அப்ப டைம் சரியா இருக்குல்ல, அப்ப ஏதாவது ஒரு வார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அந்த வார்ல வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு ரிசர்வ் வேணும், அதனால எடுத்துட்டு வாங்க, இன்னைக்கு செத்துட்டு இருக்காங்கன்னு விட்டுடுங்க அப்படின்னு அவர் எழுதுறாரு. அதோட மட்டும் இல்ல, அதுக்கு மகுடம் வச்ச மாதிரி அவரே சொன்ன வெர்பேட்டன் என்ன சொல்றாருன்னா, ஐ ஹேட் இந்தியன்ஸ், தே ஆர் பீஸ்லி பீப்புள் வித் பீஸ்லி ரிலிஜன், இட் இஸ் தேர் ஃபால்ட் எனிவே சின்ஸ் தே ஹேவ் பீன் பிரீடிங் லைக் ராபிட், அதாவது அவங்க எல்லாம் வந்து மக்கள் தொகை அவ்வளவு ஏன்னா ராபிட் மாதிரி மக்கள் தொகையை பெருக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட தப்பு தான் ஆகட்டும் அப்படிங்கிறார். அதை பத்தி பெரிய ரிப்போர்ட் எழுதி அவருக்கு வந்து எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் காமிச்சு எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் போகுது. அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்துட்டு அதோட மார்ஜின்ல அவர் எழுதுறாரு, எத்தனை பேர் செத்துட்டாங்க தெரியாது, அதோட மார்ஜின்ல அவர் எழுதுறாரு, Why hasn't Gandhi died yet? இதுதான் வந்து அவங்க வந்து இந்தியாவை ஆண்ட லட்சணம், இந்தியாவை வந்து மக்கள் மேல இருந்த அவங்களுடைய அக்கறை. இந்த ஒரு கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து கண்டினியூவானா பரவாயில்லன்னு நம்ம நினைக்கிறோம். விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு தெரியல. இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஜலியன்வாலாபாக் அது பஞ்சாப்ல ரெண்டாவது பெரிய சிட்டி அம்ரிஸ்டருக்கு அப்புறம். அந்த சிட்டியில வந்து இது என்ன நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை வந்து கொஞ்சம் கிராபிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான விஷயம் அது. அதாவது அப்ப வந்து பஞ்சாப்ல பைசாகி நடந்துட்டு இருக்கு ஃபெஸ்டிவல். பைசாகி ஃபெஸ்டிவல் பத்தி தெரியும், எல்லா மக்கள் எல்லாம் பாப்புலரா செலிப்ரேட் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் அது. அந்த ஃபெஸ்டிவலுக்காக வந்தவங்க தான் நிறைய பேர். இது வந்து ஒரு போராட்டம்னு கூட தெரியாம வந்தவங்க, எதுக்காக அங்க இருக்கோமே தெரியாம வந்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல வந்து கேதர் ஆயிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து கொண்டு வந்து படைகளை நிறுத்திட்டான். படைகளை நிறுத்திட்டு ஒரு வார்னிங் கிடையாது, ஒரு வார்னிங் ஷார்ட் கிடையாது, விலகி போறேன் அப்படிங்கிற எந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. 1679 ரவுண்ட் ஃபயர் அவனை சொல்றான், அதே சொல்றான். அதுக்கப்புறம் நாட் அ சிங்கிள் புல்லட் வாஸ் வேஸ்டட் இட் இஸ் வேர்ட் அதை சொல்றாங்க ஜெனரல் ரெஜினால் டயர். அதுல வந்து 379 பேர் செத்து போயிட்டதா பிரிட்டிஷ் கணக்கு காட்டுறாங்க. இந்தியன் சைட்ல இருந்து 379 1000 மேல இருக்கும் அப்படிங்கிறாங்க. வாட் எவர் இட் இஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசுகிறாரு, பட் அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கறது யாராலையும் ஒத்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். மாடர்ன் வேர்ல்ட்ல ஒரு மனித உயிர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு அதை சொல்லலாம். அதுக்கு அதை முடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி முடிச்சுட்டு அந்த அந்த கிரில் கேட்டை மூடிட்டாங்க. உள்ள வந்து உண்டட அடிபட்டவங்க இறந்து போனவங்க கூட இல்லாம இறக்காம இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களோட உறவினர்கள் எல்லாம் கிரில் கேட்டுக்கு வெளியில வந்து நின்று அழுது பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து உள்ள இறந்துட்டு இருக்காங்க அவங்க கண்ணு முன்னால. 24 மணி நேரம் இட் வாஸ் க்ளோஸ் டவுன் அண்டர் அ ஸ்கார்ச்சிங் ஹீட் ஸ்கார்ச்சிங் சன். இன்ஃபேக்ட் குண்டடிபடாம இந்த சூரிய வெளிச்சத்தினால வெப்பத்தினால வெயிலினால உயிர் விட்டவங்க ஜாஸ்தி அப்படின்னு எழுதுறாங்க. அது அந்த அந்த அவங்களெல்லாம் வந்து ரோட் அந்த தேர் ஆல் ட்ரைங் டு கிராவல் கிராவல் டுஸ்கே. அந்த கிராவல் பண்றவங்க தலைய தூக்கினா தலையில லட்டியால் அடி அப்படின்னு இது வந்து ஒரு ஹோலோகாஸ்ட விட ஒரு மோசமான ஒரு விஷயம் அல்ல, பரவாயில்ல அந்த அளவுக்கான ஒரு மோசமான விஷயம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இத வந்து இதுல ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் ரைட் ருடியார்ட் கிப்ளிங் ட்ரைங் டு ரிமெம்பர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் நேம் கிப்ளிங் இஸ் த லாஸ்ட் நேம். அவன் வந்து என்ன சொல்றான்னா இது வந்து இதுக்காக வந்து டயரை வந்து அவன் பாராட்டுறான். ருடியார்ட் இஸ் நேம் இதுக்காக வந்து என்ன பாராட்டுறான்னா He basically hailed him. He just called him as Butcher of Amritsar. And the man who saved India is what he actually refers to him as. I don't know. Apina enna arthamnu enak puriyala. Idhukapram General Dyer was lauded as a hero by the British people. And he was awarded £26,000 award kuduthirukanga avanga. பண்ணதுக்கு இது ஒரு ரூலர், இது ஒரு டெமோக்ரசி. அதாவது கொலை பண்றதுங்கிறது ஒண்ணு, அதை எப்படி காலகாலமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்கிறது அடுத்தது. இதெல்லாம் வந்து நம்ம டீடைல்டா படிக்கும்போது அப்ப தெரியும் நம்ம பிரிட்டிஷ் வந்து ஆண்டுட்டே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்றதே எவ்வளவு பெரிய பாவம்.
இப்ப நீங்க அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நடந்த பொருளாதார சேதம் அப்புறம் உயிர் சேதங்கள் எல்லாமே பல புள்ளி விவரங்கள் அப்புறம் சம்பவங்கள் பற்றி தெளிவாகவே விளக்குனீங்க, அது புரியுது. இன்னொரு பக்கம் அந்த உளவியல் ரீதியாக மக்களோட நம்பிக்கை மீது அவங்க தொடுத்த தாக்குதல் அதை பற்றி சொல்லுங்க மது.
ஆமா, ரொம்ப அருமையான ஒரு கேள்வி அது. அந்த 45 trillion டாலர்ஸ் கொள்ளடிச்சது, ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கில் மக்களை கொண்டு குறிச்சது. இன்ஃபேக்ட் நான் சொல்ல கூட விட்டுட்டேன், 1947 சுதந்திரம் கொடுக்குறேங்கிற பேர்ல இதை பிரிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஒரு பிளான் இல்லாம ஒழுங்கான ஒரு முயற்சிகள் இல்லாம இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சு அதுல சேர்த்தவங்க மாத்திரம் 10 மில்லியன் பீப்பிள். இந்த மாதிரி கொடுமைகளோட கணக்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனா டாக்ஸ் எப்பெல்லாம் ஏற்றுறது, இன்னும் இந்த லோக்கலா நடக்கிற பிசினஸ் எல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. இந்த டாக்கா மஸ்லிம் அப்படின்னு நம்ம காஞ்சிபுரம் 10 மாதிரி டாக்கா மஸ்லிம் ரொம்ப பெருமையான ஒரு உடை, ஆக வந்து நசுக்கணும் அப்படிங்கறதுக்காகவும், அவங்க பிரிட்டிஷ்ல இருந்து காட்டனை கொண்டு வந்து இங்க இம்போர்ட் பண்ணி விற்கணும் அப்படிங்கறதுக்காகவும், அந்த மஸ்லிங் தயாரிக்கிற ஒரு ஒரே ஒரு ஊர், ஒரு கிராமம், அந்த அந்த கிராமத்துல இருந்த அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து ஆம்பளைகள் கூட்டிட்டு வந்து அவங்களோட கட்ட விரல் எல்லாம் நினைச்சிருக்காங்க. கட்ட விரல கட்டணி எடுத்துட்டு அவங்களால அந்த தொழிலை செய்ய முடியாது. ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம், ரெண்டாவது ஜெனரேஷனுக்கு அப்புறம் அது அழுங்கே போயிடும் அப்படிங்கறது அவங்களோட பிளான். அதேதான் நடந்தது. இந்த மாதிரி பல கொடுமைகளை பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கூட அதாவது மன்னிக்க முடியாது, அதெல்லாம் கூட பரவாயில்லன்னு இன்னொரு ஒரு கம்பேரிசன்ல பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம் அவங்க பண்ணது, இந்தியர்களோட தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் இன் ஜெனரல், அதை இல்லாம பண்ணதுதான். அதுக்கான ஒரு பிரைஸ் இன்னைக்கு கூட பே பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கா பிலீஃப் சிஸ்டமே இல்லாம பண்ணாங்க, இல்லாம பண்ணணும்னு நினைச்சாங்க. அதாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மதம் சார்ந்த நம்பிக்கை தான் இந்த நாட்டோட மிகப்பெரிய பலம். அது வந்து ஒரு இந்துவிசமா இருக்கலாம், புத்திசமா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த நம்பிக்கை தான் இதோட பலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க. அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அங்கங்க ரேஷனலிசம் அப்படிங்கிற பேர்ல ஏற்று சுத்த ஆரம்பிச்சு விட்டு எதெல்லாம் வந்து அவங்களுக்கு சின்ன சின்னதா டிவைட் பண்ணி அந்த அந்த நம்பிக்கையை குலைக்க முடியுமோ அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கா கண்ட்ரிஃபுல்லா பண்ணாங்க. இன்னைக்கு கூட அதோட எஃபெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து எஜுகேஷன் சிஸ்டம். எஜுகேஷன் சிஸ்டம் கம்ப்ளீட்டா வைப் அவுட் பண்ணிட்டு எப்படியோ இனோவேஷன் அண்ட் டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு அவ்வளவு அதுக்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி இருந்த சிஸ்டத்தை எடுத்துட்டு வெறும் கிளரிக்கல் விஷயங்களுக்காக எஸ் மாஸ்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற எஜுகேஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணதான். அதைதான் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஹிஸ்டரி, ஆயிரக்கணக்கான ஹிஸ்டரி. இப்ப நம்ம படிக்கிற ஹிஸ்டரியில ஏதாவது ஒரு ஹிஸ்டரியில ஹிந்து கிங் வந்து பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டா வின் பண்ணா அப்படின்னு எனக்கே தெரிஞ்சுக்கணுமா? நூற்றுக்கணக்கில் வின் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் இப்பதான் நம்ம தோண்டி எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். அதெல்லாம் எதுவுமே நம்ம ஹிஸ்டரியில வந்ததே கிடையாது. ஸோ எவ்ரி ஸ்டெப் ஆகுது, எவ்ரி வாக் ஆகுது, என்னென்னலாம் நம்ம இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களோ அது எல்லாத்துலயும் நம்பிக்கைகளை குலைக்கிற மாதிரியும், அப்பவனை அண்டி பத்திரமா நம்மளால பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிள்ளத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் 200 வருஷத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அதை இன்னும் புரிஞ்சுக்காம அதை ஃபாலோ பண்ணிட்டு கான்பிடன்ஸ் எல்லாந்தது, அதுதான் மிகப்பெரிய இழப்பு நான் சொல்லுவேன்.
பிரிட்டிஷ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்தியாங்கிற இந்த ஒரு தேசமே வந்து ஒரு சிங்கிள் நாடா உருவாச்சு, இல்லாட்டி வெவ்வேறு சமஸ்தானங்களா தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கு காரணமே பிரிட்டிஷ் ரூல் தானே அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க மது?
அது அது ஆமா, அது கேக்குறாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறதா நினைச்சிட்டு கேக்குற கேள்வி அது. ஒண்ணு வரலாற்றை பறிச்சு உண்மைகளே புரியாம இருக்கணும், இல்ல நிஜமாவே அந்த மாதிரி நம்பிட்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு தெரியல. சின்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம சந்திரகுப்த மௌரியர் இருந்தார். அவர் வந்து எப்ப இருந்தாருன்னா கிமு 324 அவரோட காட்சியை ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல இருந்து ஒரு 40-50 வருஷம் ஆண்டுகார் அவரு. அவரோட மேப்ப எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு பப்ளிஷ் ஆன மேப் எடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கிற இந்தியன் சப்கான்டினென்ட், நாட் இந்தியா அஸ் எ கண்ட்ரி, இந்தியன் சப்கான்டினென்ட்ல 90% அவரோட ஆட்சிக்கு இருந்திருக்கு. ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜா. அவர் செத்தப்போ அப்படி எல்லாம் போயிடல ரைட், அவரோட வம்சாவளி எல்லாம் அதை தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அசோகர், அசோகர் வந்து அவரும் கிமு தான், 268 அவரும் ஒரு 40 வருஷம் ஆண்டுகார். போரும் கிட்டத்தட்ட அதே அளவான நிலங்களை பிடிச்சிருக்காரு, நிலங்களை ஆண்டிருக்காரு. இந்தியன் சப்கான்டினென்ட் மட்டும் இல்ல, ஆப்கானிஸ்தான், இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் சொல்றதும் பார்ட் ஆஃப் தட், பார்ட் ஆஃப் தேர் லேண்ட். இதுக்கப்புறம் நம்ம தமிழ் டீம் நம்ம தமிழை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய சொல்லுவோம், கலிங்கம், கடாரம் கொண்டா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஆண்டிருக்காங்க மெடீரியல் டைம்ஸ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப், நமக்கு ரீசெண்டா தெரிஞ்சவர், கரெக்டா பிரிட்டிஷ் வர்றதுக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் அவரோட ஆட்சி செஞ்சது, 1658 இருந்து 1707 வரைக்கும். அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்தியன் சப்கான்டினென்ட்ல 95% இதெல்லாம் வந்து லாஸ்ட் 2000 வருஷத்துக்குள்ள, 2300-2400 வருஷத்துக்குள்ள இருந்த ஒரு நிலைமை, இந்தியாவோட நிலைமை. ஸோ அதுவே வந்து அதுக்கு முன்னால சமஸ்தானம் தான் இருந்தது அப்படிங்கிறதே தப்பான ஒரு கருத்துன்னு அதுல இருந்தே தெரியுது. பட் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, இதை வந்து ஒரு ஒரு தர்க்கபூர்வமா தான் நம்ம அதை நிரூபிக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வேத காலம் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து இது ஒரு தவத்த சம்பந்தப்பட்ட மாதிரியான கருத்து கிடையாது, ஒரு ப்ரூஃப் தேடி போறதுக்கு ஒரு இலக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு எடுத்துக்கலாம். ஸோ வேத காலம்னு எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற வந்திருக்கிற லிட்ரேச்சர், பாதி லிட்ரேச்சர் எழுதப்படல, பாதி லிட்ரேச்சர் வெறும் பேச்சிலேயே ஒவ்வொரு இடமும் ட்ராவல் ஆயிருக்கு. இப்ப இல்ல, அப்ப எழுதப்படுறதுக்கு வந்து டெக்னாலஜி இல்லைங்கிறது கூட ரீசன் இல்லை, எழுதப்படக்கூடாதுங்கிற ஒரு காலம்
இருந்துச்சு.
அது எப்படி டிராவல் ஆச்சு, எப்படி வந்து பிலீஃப் சிஸ்டம், டெய்லி பிராக்டிஸ், ஃபெய்த், வழிபாட்டு முறை, ஈவன் உணவு வகைகள், நம்பிக்கை, ஒருத்தர் வீட்டுக்குள்ள என்னென்ன கல்யாணம்னா என்ன என்ன பண்ணணும், ஒரு ஒரு சடங்குகளுக்கும் என்னென்ன பண்ணணும், இது எல்லாம் நார்த்ல இருந்து, இன்னைக்கு நார்த் இந்தியா சொல்றோம், அதுக்கு நார்த் ஆஃப் நார்த் ஆஃப்ல இருந்து இன்னைக்கு சவுத் இந்தியான்னு சொல்றதுக்கு சவுத் ஆஃப் சவுத் வரைக்கும் ஒரே பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்கு. இதெல்லாம் வந்து பல சமஸ்தானங்களே வேற வேறப்பட்டு பிரிஞ்சிருந்தாங்க, அவங்களா ஒரு கண்ட்ரியே கிடையாது, அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு நினைச்சிருந்தா எப்படி நடந்திருக்க முடியும்
ஒண்ணு.
செகண்ட், இப்ப யூரோப் எடுத்துட்டீங்கன்னா, யூரோப்ல எத்தனை சின்ன சின்ன கண்ட்ரிஸ் இன்னைக்கு கூட அவங்களுக்குள்ள ஆயிரம் வேறுபாடு அந்த அந்த பிராக்டிசஸ்ல இருந்தோம். அந்த மாதிரி எந்த வேறுபாடும் இந்த பழக்க வழக்கத்துல பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க ஒரு காலத்துல. சோ எனிவே, சோ பிலீஃப் சிஸ்டம் வச்சு பண்ணலாம், அதை வந்து இந்த பிலீஃப் சிஸ்டத்துல வந்து எல்லாரோட பிராக்டிசஸும் ஒரே மாதிரி இருக்குங்கிறத யாரு நோட் பண்றாங்கன்னா, முகல்ஸ் உள்ள வரும்போது நோட் பண்றாங்க. முகல்ஸ் வந்து கைபர் வழியா உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்ததே அவங்க பிராக்டிஸ் மீறி அவங்க பிராக்டிஸுக்கு இல்லாத ஒரு பிராக்டிஸ் இங்க இருக்கு அப்படிங்கிறத 1000 miles, 2000 miles டிராவல் பண்ற வரைக்கும் அதை அப்சர்வ் பண்றாங்க. பட் அந்த அப்சர்வேஷன் எல்லாருமே ஒரே மாதிரி இருந்திருக்கு, அவங்களுக்கு டிஃபரெண்டா இருந்திருக்கு, பட் இவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஜியோகிராபிக்கல் டிஸ்டிங்ஷன் வந்து வேற வேற மன்னர்கள் ஆண்டிருக்கலாம், வேற வேற ஆட்சி முறைகள் இருந்திருக்கலாம். பட் பிலீஃப் சிஸ்டம் இருக்கு, அதுக்கு முன்னாலே ஒன்னாதான் இருந்திருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலே ஒன்னாதான் இருந்திருக்குன்றதான் அப்சர்வேஷன்.
என்னதான் இப்ப பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து இந்தியால இருந்து நிறைய சுருட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவங்க விட்டுட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் இல்லை டெக்னாலஜி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொண்டு வந்து அவங்க விட்டுட்டு போனதான் இன்னும் இருக்கு, அப்போ அவங்கள பாராட்டி தானே ஆகணும் அப்படிங்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்வீங்க?
ஆமா, அது கூட ஒரு மேலிருந்த வாரியான ஒரு கருத்து தான். நம்ம ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். அதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க, முதல்ல ரயில் ரயில் எடுத்துக்கலாம், ட்ரெயின் ரயில் ரோடு வந்து அவங்க தான் போட்டாங்க, பம்பாய்க்கும் தானாவுக்கும் நடுவில் போட்டாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பெரிய விதமான பெரிய கன்ஸ்ட்ரெயின் வச்சிருந்திருக்கோம். அதை தான் இன்னைக்கு சிஸ்டத்துல எல்லா இன்ஸ்ட்ரெஸும் அவங்க தானே போட்டாங்க, இல்லைன்னா நம்ம டிராவல் கூட பண்ணிருக்க முடியாது, குதிரை வண்டியில தான் போயிட்டு இருந்திருப்போம் நம்புறாங்க. என்னதுனால முதல்ல இந்த ட்ரெயினை வந்து எப்படி போட்டாங்கன்னு பாக்கலாம், எதுக்காக போட்டாங்கன்னு பாக்கலாம். ஒண்ணு வந்து அந்த நாட்டுக்குள்ள, நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க அவங்க, நாட்டுல இருந்து எங்க எதை எடுத்துட்டு போனாலும், இப்ப எதுக்கு தானால இருந்து பாம்பே போட்டாங்க, எங்க இருந்து எதை எடுத்துட்டு போனாலும் கப்பல் எடுத்துட்டு போயாகணும். கப்பல்ல இருந்து நாட்டுக்குள்ள விட்டு வெளில கொண்டு போகணும்னா உள்நாட்டுக்குள்ள ஒரு டிராவல் ஆனதாகும். அதுக்காக அவங்க கண்டுபிடிச்சு போட்டது, உள்நாட்டுக்குள்ள இருந்து போர்ட்டுக்கு ஷிப் பண்றதுக்காக போட்டதான் ரயில் ரோட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்க ஒரு நாட்டை பிடிச்சிட்டாங்க, இப்ப இந்த இவ்வளவு பெரிய நாட்டை ஆளணும், அவங்க இங்கிலாந்து வந்து இதுல என்ன 100ல் ஒரு பங்கு கூட கிடையாது சைட்ல, ஆளணும் நாட்டை ஆளணும், அதுக்கு வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் இந்த நாட்டோட வேற வேற பகுதிகளுக்கு அனுப்பணும், கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும், அவங்க எப்படி எல்லாம் என்னென்னலாம் பண்ணணும், கவர்னன்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வேணும், அதுக்காக ட்ரெயினை கண்டுபிடிச்சாங்க போட்டாங்க. ஸோ இங்கிருந்து இந்தியர்கள் எல்லாம் காப்பாற்றணும் யாரும் பண்ணல. ரெண்டாவது, இது ஒரு இந்த ரயில்வேட பில் பண்ணதுல இதுதான் வந்து உலகத்திலே ஒரு ஜைஜாண்டிக்
ஒரு மைலுக்கு போற வேண்டியதுக்கான செலவு அன்னைக்கு தேதிக்கு 9 times more than
rail road built in US or Europe. So it was a lavish spending. யாரோட பணம்? இந்தியன் டாக்ஸ் பேயர்ஸோட பணம் அப்படிங்கிறது. சரி, இவ்வளவுதான் பண்ணாங்களே, அதனால சரி இந்தியன்ஸ் எல்லாம் போட்டோம் ஃப்ரீயா போட்டுங்கிட்டாங்களா, அதுவும் கிடையாது. இந்தியன்ஸ் வந்து they are asked to pay the highest fare for using the train. Indian individuals, சாதாரணமா மனிதர் சாதாரண மனிதர்கள் வந்து சிவிலியன்ஸ் டிராவல் பண்றதுக்கு அவரே பேயிங் ஹையஸ்ட். பிரிட்டிஷ் கார்பரேட் கம்பெனி அவங்க வந்து குட்ஸ் அனுப்புறதுக்கோ இல்ல அவங்களோட அபிஷியல் டிராவல் பண்றதுக்கோ அவர் பேயிங் லோவஸ்ட். இது ரிவர்ஸா தெரியல, சாதாரண மனுஷங்க சிவிலியன்ஸ் டிராவல் பண்றதுக்கு அதிக இருக்கிறதுலயே அதிக அளவு கட்டணமும் கார்பரேட் இருக்கிறதுலயே கம்மியான அளவு கட்டணமும் கட் பண்ணணும் அப்படிங்கலாம் வரும். சோ என்ன என்ன தெரிஞ்சுக்க வரணும்னா, அவங்க பண்ணது எல்லாமே அவங்களோட வசதிக்காக, அவங்க ஊரை விட்டு போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக முடிஞ்சிருந்தா எடுத்துட்டு போயிருப்பாங்க, போக முடியாதுங்கிறதுனால விட்டு போனாங்க. அது ரயில் ரோடு. அதற்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னாங்க. நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருந்தோமா, யார பார்த்து சொல்றோம் தெரியல. நம்ம உலகத்திலேயே முதல் முறையா அதாவது 5வது செஞ்சுரி கிபி 500ஆம் ஆண்டுக்கு முன்னால உலகத்திலேயே யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இருந்தது நாளம் தான். அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த நாளந்தாக்கு யாரெல்லாம் வந்து படிச்சாங்க அப்படின்னு யுவான் சுவாங் வந்து எழுதுறாரு. பந்தவன் வந்து என்னன்னா, உலக நாடுகள்ல எல்லா பக்கத்துலயும் வந்திருக்காங்கன்றது அவரோட குறிப்பு. இது வந்து நம்ம பண்ணி 1500 வருஷத்துக்கு முன்னால பண்ணியாச்சு. இவங்க வந்து நம்ம ஒன்றும் காலேஜ் எல்லாம் கட்ட வேண்டியதில்லை, இதெல்லாம் ஸ்கூல் எல்லாம் கட்டி இவங்க பண்ண வேண்டியதில்லை. சோ அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்கணுங்க. பில் டியூரான்ட் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் எஜுகேஷனிஸ்ட், அவர் எழுதுறாரு அவரோட ரிப்போர்ட்ல. அவர் என்ன, அவரோட அப்சர்வேஷன் என்னன்னா, என்டையர் பட்ஜெட் அலோகேட்டட் ஃபார் எஜுகேட்டிங் இந்தியா ஃப்ரம் நர்சரி டு காலேஜ் வாஸ் ஒன்லி ஹாஃப் ஆஃப் வாட் வாஸ் ஸ்பெண்ட் ஃபார் காலேஜ் எஜுகேஷன் அலோன் இன் தி ஸ்டேட் ஆஃப் நியூயார்க். சோ மொத்த கண்ட்ரியையும் நர்சரி காலேஜ் நர்சரி ஸ்கூல் ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் ஆகிறதுக்கு எவ்வளவு செலவு இருக்குமோ அது பாதி. அது வந்து என்னன்னா, நியூயார்க் ஸ்டேட்ல காலேஜுக்கு மொத்தம் ஆகிற செலவுலயே பாதிதான். இவ்வளவுதான் அவங்க கொடுத்த போக்கஸ் ஃபார் எஜுகேஷன். அவங்க இங்க எஜுகேட் பண்றது என்னவோ வந்து இவங்களெல்லாம் இந்தியன்களெல்லாம் வந்து புத்திசாலிகள் ஆக்கிடணும், அவங்களோட இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் எல்லாம் கைட் பண்ணிடணும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டெமோக்ரஸியே வந்து பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. இங்கே நம்ம வரலாறு தெரியல என்ன சொல்ல முடியும்னு, நம்ம தமிழ்லயே எடுத்துக்கிட்டா கூட, தமிழ் கிங் எடுத்துக்கிட்டால கூட, ராஜராஜ சோழன் வந்து 985 அதாவது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால, 1020-1040 வருஷத்துக்கு முன்னால அவர் வந்து குடவோலை முறையில கிராம பஞ்சாயத்துல எல்லாம் தலைவர்களை தேர்ந்தெடுத்தாரு நம்ம தெரிவிக்கிறோம். அவர் ஒன்றும் அவரோட நினைச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது. அவர் எதையோ அதுக்கு முன்னால இருந்ததெல்லாம் ஃபாலோ பண்ணிதான் வந்திருக்காரு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் பஞ்சாயத்து இருந்தது, பஞ்சாயத்துக்கு தலைவர் இருந்தாரு, அந்த தலைவராக அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற இந்த எலெக்ஷன் சிஸ்டம்ங்கிறது நமக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாலே தெரிஞ்ச விஷயம். இது மக்கள் கொடுத்த டெமோக்ரஸி கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆண்டு நேரத்துல இந்தியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாச்சு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இதுவே என்னன்னா, கான்செப்டே என்னன்னா, டெமோக்ரஸியை கொண்டு வரணும், மக்களோட பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு அமைப்பு வேணும்னு ஆரம்பிச்சுதான் 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அது வந்து என்னன்னா, ஈவன்தோ வந்து இந்தியா முழுக்க வந்து மெஜாரிட்டியான ஒரு ஒரு ரிலிஜியன் ஒரு பிலீஃப் அப்படிங்கிறது ஹிந்துவிசம் இருந்தா கூட, அதுல வந்து ரெப்ரசன்டேஷன் ஃபார் ஆல் த ரிலிஜன்ஸ் ஆல் த செக்டர் அதுதான் அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் முதல் 20 பிரசிடென்ட் ஆஃப் தட் பாத்தீங்கன்னா, அதுல ரெண்டே 2 பேர் தான் வந்து பிரிட்டிஷ் ஹிந்துஸ், மற்றதெல்லாம் பார்சிஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஐரிஷ் எல்லாமே இருந்திருக்காங்க அதுல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிராட் மைண்டடா இருந்த ஒரு சிஸ்டம். அவங்கதான் வந்து டெமோக்ரஸி ரெப்ரசன்ட் பண்றதுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, அதை வந்து சப்டைட் பண்ணணும், அதை வந்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்போஸ் பண்ற மாதிரி, அதே சமயத்துல உணர்ச்சிகளையும் தூண்டி விடுற மாதிரி முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்க வச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் கொண்டு வரும்போதும் ஒரு தூபம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த தூபம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வளர்ந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது அவங்கதான். இத வந்து ஹென்ரி நெவின்சன் அப்படின்னு ஒருத்தர், இவர் வந்து சண்டே டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு லண்டன்ல இருந்து வந்த ஒரு அவரோட ஜேர்னலிஸ்ட் அவர். அவர் வந்து 1907-1908 அதுல வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் அப்சர்வ் பண்ணி எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, ஐ ஹவ் நெவர் சீன் சச் அன் அன்ஃபேர் வே ஆஃப் அன்ஃபேர் வே ஆஃப் ட்ரீட்டிங் ஹியூமன். என்ன சொல்றாரு, பிரிட்டிஷ் ஹேட் நோ இன்டென்ட் ஆஃப் கோஆபரேட்டிங் வித் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் பிரிட்டிஷ் டஸ் நாட் பிலீவ் இன் தி டெமோக்ரஸி ஃபார் இந்தியன்ஸ். இது வந்து அவரோட வெர்பேட்டிம் வேர்ட். அதை சொல்றாரு அவரு, இது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவரும் அவரு ஒரு பிரிட்டிஷ் தான், அவரே சொல்றாரு. இதுதான் இவங்க செஞ்ச டெமோக்ரஸி. சுத்தி வச்சு ஒரு கன்சாலிடேட்டடா பார்த்தா என்னெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்களோ எல்லாமே, அவங்க வந்து இந்தியா மேல இருக்கிற பிடியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கும், அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அட்வான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டுமே ஒழிய இந்தியாவை முன்னேற்றணும்ன்ற எந்த எண்ணத்திலையும் கிடையாது. இந்தியன் யாரையும் முன்னேற்றவும் செய்யல, அதை நம்ம இளைஞர்கள் புரிஞ்சுட்டாலே போறோம். என்ன ஒரே ஒரு விஷயம், அவங்க கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா வச்ச புள்ளி எல்லாம் சேர்த்து பெரிய அளவுல கோலம் போடுற அளவுக்கு நமக்கு புதுசாலுதனா இருந்தது. அதனாலதான் வந்து இங்கிலீஷ வந்து இந்த உலகத்தை இன்னைக்கு ரூல் பண்ற அளவுக்கு கத்துக்க முடிஞ்சது. இல்ல அவங்க சொல்ற சில அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போக இன்னைக்கு புரிஞ்சுதுன்னா அது நம்மளோட புதுசாலுத்தனம். அதுக்கப்புறம் அதுக்கு தேங்க் பண்ண வேண்டியது நம்மளோட புதுசாலுத்தனத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்க கிடையாது நினைக்கிறேன்.
ஓகே ஓகே, அதான் அந்த மாதிரி இப்ப மொழி இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஆங்கில மொழி வந்து அவங்கதான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நமக்கு உபயோகமா தானே இருந்திருக்கு ஒவ்வொருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு.
ஆமா நீ சொல்லுங்க, சரிதான் சரிதான். ஆனா அதுவும் கூட ரொம்ப ஆழமா யோசிக்காம சொல்லப்படுற ஒரு கருத்து தான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. முதல்ல வந்து இங்கிலீஷ வந்து பிரிட்டிஷ் என்னமோ நமக்கு வந்துட்டு நாடு பூரா எல்லாருக்கும் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப தவறான ஒரு ஒரு துள்ளி விவரம். முதல்ல அவங்க முதல்ல இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தது யாருக்குன்னா ஒரு ஒரு சர்டன் லேயர் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு வந்து துவபாஷ் துவிபாஷ் திபாஷ் அப்படின்ற மொழி, தீனா ரெண்டு, சன்ஸ்கிருத்னா திபாஷ்னா ரெண்டு மொழி பேச முடிஞ்சவங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை கொண்டு வந்து அவங்களுக்கு மற்றம் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தாங்க. அதுவும் அவங்க கற்றுக் கொடுத்தது வந்து எதுக்குன்னா அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லா காமன் மேத்துக்கும் போய் சேரணுங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டுக்காக கற்றுக் கொடுத்தது மாத்திரம்தான். இன்ஃபேக்ட் அவங்க ரொம்ப பர்டிகுலரா இருந்தாங்க, அவங்கள தவிர வேற யாருக்கும் அந்த மொழியை கற்றுக் கொடுக்க கூடாதுங்கிறதுல பர்டிகுலரா இருந்தாங்க. ஆமா, நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோமே இந்த கல்வி முறையை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது மெக்காலே, அந்த தாமஸ் மெக்காலே. அவர் சொல்ற குறிப்பு, அவர் சொல்ற குறிப்பு வெர்பேட்டம் மெகின், அவரே சொன்னது we need to create Indians in skin and color but English in opinion morals taste and intellect. இதாசுவர் என்ன வேணும் நமக்கு, இதே இந்தியர்கள் ஒரு சில மக்கள் ஒரு சில லேயர் இந்தியன் கலர்ல இந்தியன் ஸ்கின் கலர்ல இருக்கிறவங்க, ஆனா இங்கிலீஷ் ஒப்பீனியனையும் இங்கிலீஷோட அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் அவங்களோட இன்ட்ரெஸ்டையும் அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்களா ஒரு சில பேர் இருந்தா போறோம். இதை விட தெளிவா வேற யாராலையும் வந்து ஒரு நம்ம கேவலப்படுத்த முடியாது. இப்படிதான் அவங்க இங்கிலீஷ் சொல்லிருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட புதுசாலித்தனத்தாலேயே அதை ரூல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவ்வளவுதான், அந்த மொழியை வந்து நம்ம நம்ம கட்டுக்கு கீழே நம்ம கமாண்டுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சு உலகத்தையே இன்னைக்கு வந்து எல்லாத்துலயும் இருந்து போய் ஆட்சி செய்ய முடிஞ்ச அளவுக்கு லீட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருக்கும். அது நம்மளோட புதுசாலித்தனம். இன்னொன்னையும் பாக்கணும், இதுக்கு முன்னால அப்படின்னா இங்கிலீஷ் வர்றதுக்கு முன்னால வேற நமக்கு ஒண்ணு ஒரு மொழியை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காமன் லாங்குவேஜ் இல்லையா அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்து புரிஞ்சு தெரியணும். நம்ம வந்து அப்படி சொல்லும் போது ஒரு லாஸ்ட் ஒரு 500 வருஷத்தை மனசுல நினைச்சிட்டு சொல்லலாமா இருக்கலாம். ஆனா உண்மையா பார்க்கணும்னா அதுக்கு முன்னால இந்திய மொழிகள் முழுக்க இன்னும் கூட சொல்ல போனா உலக மொழிகள்னே சொல்லிருந்தா அது பெரும்பாலான மொழிகள் மேபி வித் எக்ஸப்ஷன் ஆஃப் சம் ஓல்டர் லாங்குவேஜஸ் அது எல்லாத்தையும் ஆழ்ந்துட்டு இருந்த ஒரு மொழி அல்லது எல்லாத்துக்குமே ஒரு தாய் மொழி அப்படின்னு சொல்ற மாதிரியான மொழினா சமஸ்கிருதத்தையும் தமிழையும் தான் சொல்ல முடியும். அந்த ரெண்டு மொழியும் தான் இருந்திருக்கு, அதுதான் நமக்கு காமன் லாங்குவேஜ். அந்த ரெண்டு மொழியுமே நமக்கு காமன் லாங்குவேஜ் தான். பழைய பக்தி இலக்கியமா இருக்கட்டும், வேதங்களா இருக்கட்டும், இல்ல தமிழ் இலக்கியங்கள் பலவா இருக்கட்டும், ரெண்டு மொழியும் நிறைய சமஸ்கிருத மொழியோட ஆட்சியும் சமஸ்கிருத இலக்கியங்கள்ல தமிழ் மொழியோட ஆட்சியும் இருக்கிறத நிறைய டீப்பா போகும்போது பாக்கலாம். அதுதான் நமக்கு காமன் லாங்குவேஜ். அது நடுவில் விட்டு போச்சு, நடுவில் விட்டு போனதுக்கு பல காரணங்கள் இருக்கும், அது இதோட இந்த ஸ்கோப்ல வராத ஒரு டிஸ்கஷன். பட் அந்த நடுவில் விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப பிரிட்டிஷ் வந்து இதை ஒரு லிங்க் லாங்குவேஜா கொடுத்தாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம்.
நீங்க சொல்றது புரியுது மது. இப்ப இந்த மாதிரி ஒரு இந்தியா மாதிரியான ஒரு மாபெரும் தேசம் அப்ப வந்து எவ்வளவு செல்வம் மிகுந்ததாகவும் வலிமை மிகுந்ததாகவும் அறிவு தளத்திலையும் எவ்வளவு பலமா இருந்ததுன்னு நீங்க சொல்றது தெரியுது. அதை வந்து இந்த பிரிவினைவாதம் வந்து எவ்வளவு சேதத்தை உண்டாக்கியிருக்கு, அது மூலமா எப்படி பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்கிறதையும் சொன்னீங்க. இப்ப இந்த நாட்டு மக்களுக்கு கிடைச்ச சுதந்திரம் எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் நிறையா. இப்போ ஆனால் தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பல பகுதிகளிலும் இந்த பிரிவினைவாத கோஷங்கள் கேட்கறது நமக்கு. ஸோ அது வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
ரொம்ப அன்பார்ச்சுனேட் தான் இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நமக்குள்ளேயே நம்ம ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சு இருந்ததுனாலதான் பிரிட்டிஷால உள்ள வர முடிஞ்சது. ஒருத்தனை காமிச்சு இன்னொரு நம்மளே என்னோட சேர்ந்து உங்களை அடிக்கிறது, அதுக்கப்புறம் உங்களையும் அடிக்கிறது, இதுதான் அவனோட புக், அவனோட ஹிஸ்டரி அதுதான். அதுக்கு முன்னாலேயே நம்ம அப்படிதான் நம்ம அவசப்பட்டிருக்கோம் பல பேருக்கையும். அதுக்கு அது விட்டுட்டு இப்ப மாடர்ன் வேர்ல்ட் அப்படின்னு பார்த்தா கூட நம்மளோட ஒவ்வொரு பார்டர் ப்ராப்ளத்தையும் பார்த்தாலும் எல்லா பார்டர் ப்ராப்ளமுமே ஏதோ ஒரு பிரிவினைவாதத்தால வந்ததுதான் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். சோ ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒன்னா இருந்தா ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்கரா இருக்கப்போறோம், டுகெதர் வி ஆர் ஸ்ட்ராங்கர் ரைட். அது இல்லாம நம்ம இருக்கிறதையே இருந்து பிரிவினைவாதம் குறைச்சிக்கலாம், இன்னும் தனியா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வந்து நம்மள இன்னும் வீக்கன் பண்றது தான். நம்ம எல்லாருமே வீக்கன் ஆகிறதுக்குதான் ஒரு வழிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இந்தியாவோட மாட்டவே என்ன, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமை வேற்றுமை. சோ நமக்கு எவ்வளவோ வேற்றுமை இருக்கு, எவ்வளவோ வேற்றுமை இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம வெளிநாட்டுல வாழும்போது இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட வேற்றுமைகள் எல்லாம் மீறி உள்ள வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்த உடனே ஆஹா நம்ம நாட்டுல வந்திருக்காருன்னு எல்லாம் மொழி பேசினா கூட உடனே நண்பர் ஆகிற அளவுக்கு நமக்கு தானாவே ஒரு உணர்வு வருது, வெற்றி வருது, யாருக்கு நமக்கு வருது. தேவைக்காக தேவைக்காக வருதுன்னு எடுத்துட்டா கூட தேவைக்காக யாரு கூட ஒன்னா இருக்கலாமே, இதுக்காக நம்ம நாட்டுக்கு ஒரு திட்டத்தில் அப்படின்னு பேச போறோம். வேற்றுமையின் ஒற்றுமை அப்படிங்கிற மாத்திரல நல்ல லெவல்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம மொழி நமக்கு கண்டிப்பா முக்கியம் தான், நம்ம எதை நம்புறோமோ அது நமக்கு முக்கியம் தான். அந்த முக்கியத்துவத்தினால இன்னொருத்தரை குறைச்சி பேசுறதோ, இன்னொருத்தரோட சண்டை போட்டுக்கிறதோ, இன்னொருத்தரை விட்டு புரிஞ்சு போகணுங்கிறதோ அவசியம் கிடையாது. நம்ம ஒரு நாடு ஒரு பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்ம உலகத்தை பாழ போற நாடுன்றது கிடையாது.
நம்ம கடைசியாக முடிச்சதுக்கு முன்னாடி இப்போ இந்த 2020 எந்த வருஷம் இல்லாத மாதிரி இப்போ இது உலகமே வேற மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நோய் தொற்று காலத்தில் வந்து இந்தியாவில் வந்து இன்றைய சுதந்திர தினம் இந்த இந்த நாள் எப்படி கொண்டாடப்படுது, அதை பற்றி சொல்லுங்க.
ஆமா 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 ஆமா, 2020 வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வித்தியாசமான வருஷம் தான் இல்லையா. நம்ம பாக்கலாம் காத்தால வந்து நம்ம நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரெட் கிராஸ்ல வந்து கொடியேற்றினாரு, பேசினாரு எல்லாம் மொத்தம். சோ அது இல்லாம நம்ம சாதாரணமாவே பழக்கம், நம்ம ஒரு காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த நாடுக்காக வந்து போய் ஸ்கூல்ல போய் கீழ நிற்போம், கொடியேற்றுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடியேற்றுவாங்க, இருப்பாங்க, அதுதான் நடக்கும். அதே மாதிரிதான் எல்லாமே நடக்குது இந்த வருஷமும். ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து வெர்ச்சுவலா நடக்குது. அந்த ஸ்கூலுக்கு போறவங்க டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் போறாங்க, அவங்க பண்றதை வந்து வீடியோல டெலிகாஸ்ட் பண்ணி குழந்தைங்க எல்லாம் வீட்டுல தான் பாத்துட்டு இருந்தாங்க, பாத்துட்டு இருந்தாங்க கதால. சோ ஏதோ இது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உணர்வை வந்து பிரதிபலிக்கிறது, உணர்வை காட்டுறது, நினைச்சு பாக்குறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பிசிக்கலி பீங் டுகெதர், அது நடந்துட்டு இருக்கு.
ஆமா, நம்ம எல்லா வருஷமுமே வந்து பள்ளிக்கு சென்று இல்ல அலுவலகத்துக்கோ சென்று அந்த மாதிரி ஒரு கொடி ஏற்றுறதை பார்த்துட்டு ஒரு ஒரு சின்ன சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு வருவோம் அப்படி இருக்கும். இந்த டைம் வித்தியாசமா ஆன்லைன்ல பாக்குறோம். ஆனா இப்படி எப்படி இருந்தாலுமே டிவியில வந்து ரோஜா படமோ இல்ல ஒரு வேறு தேசப்பற்று உள்ள படங்களோ இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு மது, இன்னைக்கு நம்ம பேசின அந்த உரையாடல் வந்து பல விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த இந்தியால இருந்து ஆரம்பிச்சு இன்றைய தினம் வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையுமே பேசியிருக்கிறோம். நிறைய கேள்விகளுக்கு வந்து புரிதல் உருவாக்குற மாதிரியான விஷயங்களையும் நீங்க சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. பனிப்பூக்கள் சார்பா இந்தியர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்து.